நாங்கள் இன்று எங்களுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குவோம். ஹலோ, ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன சிம்மமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காரர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேரம் உயவே, ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை தெரிந்து கொள்ளும் சத்சங்கமாகவோ அல்லது அதன் அடிப்படையில் வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அந்த அனுபவம் மூலம் அறிவுத்திறனை பெறும் சத்சங்கமாகவோ அமையும். அந்த வகையில் இன்று ஒரு அன்பரிடமிருந்து தான் கேள்வி வந்திருக்கின்றது. ரெண்டு கேள்வி சைவ சித்தாந்தத்தை சார்ந்த கேள்விகள், அவற்றிற்கு முடிந்தளவு பதில் காண்போம் பாபாஜி பரம்பொருளின் ஆசியுடன். முதலாவது கேள்வி, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் ஒரு முறை மாத்திரம் உங்களுடைய சத்சங்கத்தில் பல மாதங்களுக்கு முன் கேள்விப்பட்டேன் அந்த சொல்லை, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மையமாக வைத்து நாங்கள் அந்த வழியில் செல்பவர்கள் குரு லிங்க சங்கம வழிபாடு செய்ய வேண்டுமென்று, அதனுடைய கருத்து என்ன என்பது என்னுடைய கேள்வி. நிச்சயமாக அதை பற்றி நாங்கள் விரிவாக பேசவில்லை, ஆனால் அது எங்களுடைய அடிப்படை கருத்தில் ஒரு விடயம் என்பதை கூறியிருந்தோம். ஆனால் அதன் வழிதான் நிற்கின்றோம், ஆனால் அதை பற்றி விரிவாக பேசவில்லை என்பதை அறிகின்றேன். ஆகவே இந்த குரு லிங்க சங்கம வழிபாடு என்றால் என்ன என்று இந்த அன்பர் கேட்டதற்கு அதை பற்றி சிறிது சிந்திப்போம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலம் இந்த நாங்கள் சைவ சமயத்தில் இருக்கின்றோம், மூல சமயமாகிய சைவ சமயத்தில் இருக்கின்றோம், சைவ சித்தாந்தத்தில் தவழ்கின்றோம், கிரியா யோகத்தில் செயல்முறையில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மை. இந்த வகையில் இந்த குரு லிங்க சங்கம வழிபாடு என்று சொல்வது குருவில் இருந்து தொடங்குகின்றது. இந்த குரு எங்களுக்கு பாபாஜியாக அமைந்திருக்கின்றார். எல்லோருக்கும் குருவாக வருபவர் சாச்சார் சிவபெருமானே என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே எங்களுடைய வழிபாடு, எங்களுடைய பயிற்சிகள் எல்லாம் குருவிலிருந்தே தொடங்குகின்றது என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே எங்களுடைய பயிற்சி என்று சொல்லப்படும் இந்த பயிற்சியை நாங்கள் குருவிடமிருந்து தொடங்குகின்றோம். இதை பாபாஜி மூலமாக பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் பாபாஜி வழி நிற்கின்றோம், அவர் எங்களை வழிநடத்துகின்றார். எதன் மூலம் வழிநடத்துகின்றார்? இந்த கிரியா யோகத்தில் சொல்லித்தந்த பயிற்சி மூலம். இந்த பயிற்சியை எப்படி தருகின்றார்? தீட்சை மூலம் தந்திருக்கின்றார் குருமார்கள் மூலம். அந்த வழி நிற்கின்றோம், அதை வழிபாடு என்று நாங்கள் யோகத்தில் சொல்கின்றோம். அதே போல்தான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் குரு வழி நிற்க வேண்டும். அந்த குருவை நாங்கள் சிவனாக கருதத் தொடங்க வேண்டும். அதுதான் முதலாவதாக சொல்லப்படும் குரு லிங்க சங்கம வழிபாட்டில் முதலாவது ஆனது. இந்த வழி நிற்கும் போது, அது சிவனாக கருதும் போது, அதனுடைய பயன்கள் முழுக்க சக்தி மூலம் வருகின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் அதான் திருவருட் சக்தி. ஆகவே அதான் நாங்கள் முதல் நிற்கும் வழி இந்த குரு லிங்க சங்கம வழிபாட்டில். இந்த குரு எங்களுக்கு என்னத்தை தருகின்றார்? அறிவுத்திறனை தருகின்றார். எதன் மூலமாக தருகின்றார்? ஞான நூல்கள் மூலம் தருகின்றார் சைவ சித்தாந்த சித்தாந்திகளுக்கு. அதற்கு மேலாக தீட்சை மூலமும் தருகின்றார். ஆகவே இந்த ஞான நூல்கள் மூலம் அந்த குரு பலதர நிலைகளில் இருக்கும் குருவாக அமைவார்கள் எங்களுக்கு. அது வித்யா குருக்களாக இருப்பார்கள். அதற்கு மேலாக இறை அருளை பொறுத்து யார் யார் எங்களுக்கு குருவாக அமைவார்களோ அவர்கள் அமைவார்கள். இந்த அறிவுத் திறனை கொடுப்பதற்கு அதுதான் இறைவனின் நோக்கமே. எங்களை இந்த ஆணவ மலக்கட்டிலிருந்து விடுவித்து எல்லோ ஆன்மாக்களையும் சச்சிதானந்தத்தில் திளைக்க பண்ண வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், இச்சை. ஆகவே இந்த குரு முறையில் எங்களுக்கு வித்யா குருக்கள் அமைந்திருக்கின்றார்கள். எங்களுடைய கிரியா சாதகர்களுக்கு இப்போது அதை விட சத்குரு அமைந்திருக்கின்றார். ஆகவே இவர்கள் எங்களுடைய வழிபாட்டுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய யோக பயிற்சியில் வெற்றி பெறுவதற்கும் அதற்கு மேலாக சிவன் அடியை அடைவதற்கும் பதி ஞானத்தை இறுதியில் பெறுவதற்கும் முக்கியமாக துவக்கத்தில் இருப்பவர்கள். ஆகவே இவர்கள் இல்லாது நாங்கள் இந்த பதிஞானத்தை அடைய முடியாது என்பது இந்த குரு லிங்க சங்கம வழிபாட்டில் முதலாவது விடயம். இந்த வழிமுறையில் எங்களுக்கு கிடைத்தவர் ஆதி குருநாதராக இருப்பவர், சூட்சுமத்தில் இருப்பவர் நந்திதேவர் அவர்கள். அவர்கள்தான் அகச்சந்தான குரவரின் மூத்த குரவர். ஆகவே அவர்தான் எங்களுடைய குருக்களில் உயர்ந்தவர். அவரின் கீழ் மற்றவர்கள் எல்லோரும் வருகின்றனர். இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள், ஞான நூல் கருத்துக்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றனர் வித்யா குருக்கள் மூலம். ஆகவே அங்கிருந்துதான் எங்களுடைய திருக்கைலாய பரம்பரை தொடங்குகின்றதென்று சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. ஆகவே இந்த குருமார்களின் செயல்கள் எப்படி இருக்குமென்றால், தீட்சை மூலம் தருவது அல்லது ஞான நூல்கள் மூலம் தருவது என்று பார்த்து விட்டோம். எங்களுக்கு அமைந்த குருக்களில் எங்களுடைய கிரியா சாதகர்களுக்கு வித்யா குருக்களாகிய பேராசிரியர்கள் மூலம் ஞான நூல்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. அது திருக்கைலாய பரம்பரையிலிருந்து தொடங்கியது, நந்திதேவரை முதன்மையாக கொண்டு தொடங்கியது. அதன் கீழ் நான்கு அகச்சந்தான குரவரும் நான்கு புறச்சந்தான குரவர்களும் உண்டு. அதை படித்து விட்டோம். அதேபோல் செயல்முறையில் நாங்கள் தவழ்ந்து வருவதற்கு செயல்முறை பயிற்சியில் எங்களுக்கு சத்குருவாக பாபாஜியும் கிடைத்திருக்கின்றார். ஆகவே இவர்கள் எல்லோருமே குருவுக்குள் அடக்கம். இப்போது குரு வழிபாடு, குரு முறைகள் பார்த்து விட்டோம். அடுத்ததாக குரு லிங்க சங்கமம் பார்க்க வேண்டும். இது எப்படி அமைகின்றதென்றால், எங்களுடைய பயிற்சியில் நாங்கள் இதை எப்படி பார்க்கின்றோம் என்றால், எங்களுடைய பயிற்சியில் நாங்கள் கோவில்களுக்கு சென்று இந்த அருளை பெற வேண்டும். அடுத்ததாக இந்த அருளை அடியார்கள் கூட்டத்திலும் எடுக்க வேண்டும் என்பது தான் அடுத்த இரண்டு செயல்களும். லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு என்று பரிந்துரைக்கப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். இந்த லிங்க வழிபாடு தான் பரம்பொருள் அருவுருவ திருமேனியில் லிங்கமாக இருந்து அருள் பாலிக்கின்றார் சிவசக்தியாக. ஆகவே இந்த அருவுருவ திருமேனியில் இருந்து லிங்கமாக இருந்து எங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அதான் லிங்க வழிபாடு என்று சொல்லப்படுகின்றது. குரு லிங்க சங்கம வழிபாட்டு இவற்றை நாங்கள் எங்கு அடைகின்றோம்? கோவில்களில் இருந்து அடைகின்றோம். ஆகவே இந்த கோவில்களுக்கு நாங்கள் சிவனை நாடி போகும்போது ரெண்டு இடத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று, ஆலயத்தின் கோபுரம் எங்களுக்கு தூலலிங்கமாக அமைகின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. கருவறையில் இருக்கும் லிங்கம் சூட்சும லிங்கமாக அமைகின்றது என்று சொல்கின்றது சைவ சித்தாந்தம். ஆகவே இந்த லிங்க வழிபாடு எங்களுக்கு முக்கியம் சித்தாந்தியலுக்கு என்று குரு வழிபாட்டின் பின் லிங்க வழிபாட்டை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே குருவாக வருபவன் சிவன். அந்த சிவன் இருக்கும் இடம் கோவில், எல்லா இடமும் இருக்கின்றான். நாங்கள் வழிபடக்கூடிய இடம் கோவில் என்ற இடத்தை நாங்கள் எங்களுடைய சித்தத்துக்குள் கொண்டு வந்து அந்த பயிற்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக லிங்க வழிபாடு வருகின்றது. இது ரெண்டையும் முற்றாக உணர்ந்து விட்டோம் என்றால் சங்கம வழிபாடு என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். ஏன் அங்கு சங்கம வழிபாடு வந்தது? சங்கமம் என்றால் அடியார்கள் கூட்டம், சிவனடியார்கள் கூட்டம். அதே போல் கிரியா யோகத்தில் சாதகர்கள் கூட்டம். ஆகவே இந்த சங்கம வழிபாடு என்று சொல்வது சிவனடியார்களை நாங்கள் சிவனாக பார்க்க வேண்டும். கிரியா யோகத்தில் கூட நாங்கள் சாதகர்களை பாபாஜியாக பார்க்க வேண்டும். இதில் ஒரு விதமான கூச்சமும் அல்ல. அதற்குரிய காரணம் என்ன? அவர்களை நாங்கள் சிவனாகவோ பாபாஜியாகவோ எங்களுடைய யோகத்தில் பார்த்து பழகினோம் என்றால்தான் இறுதியாக நாங்கள் அடைய வேண்டிய இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளிலும் சிவன் இருக்கின்றார், பாபாஜி இருக்கின்றார் என்பதை நாங்கள் உணர முடியும். அதுதான் இறுதி நிலை. அப்படி அந்த இறுதி நிலையை அடைவதற்குத்தான் கிரியா யோகத்தில் அன்பு, தொண்டு, பக்தி நிலைகள் அந்த சரணாகதிக்கு கொண்டு செல்கின்றன. அதே போல் சைவ சித்தாந்தத்தில் சிவன் அடியார்களை நாங்கள் சிவனாக பார்த்து வணங்க வேண்டும். அவர்களை நாங்கள் அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அந்த வழி நின்று என்று பரிந்துரைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த குருலிங்க சங்கம வழிபாடு என்பது எங்களுக்கு என்னத்தை இறுதியில் தருகின்றதென்றால், குருவை சிவனா குருவை குருவிடம் இருந்து நாங்கள் இவற்றை எடுக்கும் போது இந்த பயிற்சியை அவரை சிவனாக நினைக்க வேண்டும். அதில் வெற்றி பெறுவோமாக இருந்தால் அவர் இருக்கும் இடமாகிய கோவிலில் அந்த வழிபாட்டினை நாங்கள் செய்யக்கூடிய நிலைக்கு வருவோம். முழுமையாக உணர்ந்து, அதாவது கோபுரத்தை தூலலிங்கமாகவும் கருவறையில் இருக்கும் லிங்கத்தை சூட்சுமலிங்கமாகவும் கொண்டு வழிபட வேண்டும். அதன் மூலமாக குரு லிங்க வழிபாட்டை கடக்கும் போது சங்கம வழிபாடாகிய சாதகர் கூட்டம், சிவனடியார் கூட்டத்துக்குள் நாங்கள் செல்கின்றோம். அங்கிருப்பவர்களை நாங்கள் சிவனாக பார்க்க பழகுவோமாக இருந்தால் அதிலிருந்து நாங்கள் உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளையும் சிவனாக பார்க்கின்றோம் என்பது எங்களை அந்த நிலைக்கு கொண்டு செல்வதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் குரு லிங்க சங்கம வழிபாடு என்று சொல்கின்றார்கள் என்று இந்த அன்பருக்கு அதுக்குரிய விளக்கத்தை இன்று சைவ சித்தாந்த பேராசிரியருடைய அருளினால் அதை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதில் அதுதான். அடுத்ததாக இன்னொரு கேள்வியை கேட்டார். அது என்னவென்றால், ஐயா, உங்களுடைய சித்தாந்த வகுப்பில் இன்னும் ரெண்டு சொற்களுக்கு எனக்கு பொருள் தேவை. அதாவது ஏகனாகி நிற்றல் என்று சொல்லி தந்திருக்கின்றீர்கள். அந்த ஏகனாகி நிற்றல் என்பதும் இறைபணி செய்வதென்பதும் ஒன்றா வேறா? இது நாங்கள் படித்திருக்கின்றோம். நீங்கள் சில இடங்களில் அதை சொல்லியிருக்கின்றீர்கள். கடைசி 2 மாதத்துக்குள்ளும் இந்த சொற்கள் வந்து போயிருக்கின்றன. ஆனால் எனக்கு அந்த ரெண்டும் ஒன்றா வெவ்வேறா என்பது அறிய ஆவல் என்று கேட்கின்றார். ஏகனாகி நிற்றலும் இறைபணி நிற்றலும் ஒன்றா? அதற்குரிய விளக்கம். ஏகனாகி நிற்றல் என்று சைவ சித்தாந்தம் என்னத்தை சொல்கின்றதென்றால், இந்த எங்களுடைய ஆன்மா இறை சார்பில் நிற்றல் என்பது சைவ சித்தாந்த விளக்கம். அது சொல்லில் ஒரு தவறும் இல்லாமல் அந்த சொல்லையே தருகின்றேன். ஆன்மா இறை சார்பில் நிற்றல், இறைவனுடன் நிற்றல் தான் ஏகனாகி நிற்றல் என்பது அதற்குரிய பொருள். இறைப்பணி நிற்பதென்று சொல்வது என்னவென்றால், நாங்கள் எல்லாம் சிவனே என்று அந்த நிலையை நோக்கி செல்வதுதான் இறைப்பணி. ஆனால் நாங்கள் இந்த விளக்கம் இல்லாமல் சைவ சித்தாந்தத்திற்குள் வர முதல் இறைப்பணி என்றால் இறைவனுக்கு தொண்டு செய்தல் என்று நினைத்திருக்கின்றோம். அது சொற்கருத்தின்படி அது சரியாக இருந்தாலும் சைவ சித்தாந்தத்தில் இறைப்பணி என்று சொல்வது எல்லாம் சிவனே என்று உணர்ந்து கொண்டு போவது, இறுதியில் அந்த நிலையை அடைவது. ஆகவே இந்த அன்பருடைய கேட்ட கேள்விக்கு ஏகனாகி நிற்றல் என்றால், இறைப்பணி நிற்றல் என்றால் ஒன்றோ ஒன்று கேட்டால், நிச்சயமாக ரெண்டும் இறைவனுடன் சார்ந்தது, ஒன்று இறைவனுடன் சேர்ந்திருப்பது, அதாவது ஒன்றாகி இருப்பது என்று சொல்கின்றது, இறைச்சார்பிலேயே இருப்பது என்று சொல்கின்றது. மற்றது எல்லாம் இறைவனே என்று உணர்ந்து நிற்பதுதான் இறைப்பணி. ஆகவே இது ரெண்டும் என்னத்துக்கு தேவை இந்த சைவ சித்தாந்த பதிபசு பாசத்தில் என்று பார்த்தால், நாங்கள் இருவினை ஒப்பில் இருக்கின்றோம், இன்ப துன்பங்களை சரிசமமாக பார்க்க வேண்டும் என்று படித்திருக்கின்றோம், அந்த வழி நிற்கின்றோம். இப்போது இந்த இருவினை ஒப்பில் நாங்கள் சென்று கொண்டிருக்கும் போது சத்நிதி பாதம் என்ற நிலையை அடைகின்றோம். அந்த நிலையில் வரும்போது அடுத்ததாக வரப்போகும் மலப்பரிபாகம் என்ற நிலையில் மூன்று மலங்களையும் நாங்கள் கடக்க வேண்டும். இந்த மூன்று மலங்களையும் கடப்பதற்குத்தான் இந்த இறைப்பணியும் ஏகனாகி நிற்றலும் வருகின்றது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்துகின்றார். அதாவது இந்த இறைப்பணி எல்லாம் சிவனே என்று உணரும் நிலை, அது எங்களுடைய செயல்முறைகளில்தான் அதை கொண்டு வர வேண்டும். மனதினால் மாத்திரம் எல்லாம் இறைவனே என்று இருந்தால் அது நடைபெறாது. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய செயல்களில் அது பிரதிபலிக்க வேண்டும். அப்படி பிரதிபலித்து எல்லாம் சிவனே, எல்லா உயிரினங்களும் சிவனே என்று அந்த நிலையை நோக்கி செல்வதற்கு அடிப்படையாக இருப்பது அன்பு. அந்த அன்பு வழி நிற்கும் போது, அந்த அன்பு நாங்கள் முழுமையாக சென்று கொண்டிருக்கும் போது அது அருளாகின்றது. அந்த அருள் சக்தி தான் எங்களை எல்லாம் சிவனாகவே என்று முழுமையாக உணரும் தன்மைக்கு கொண்டு வருகின்றது. ஆகவே நாங்கள் அந்த வழி நிற்கும் போது எல்லாம் சிவனே என்று உணர்கின்றோம். அது என்ன, எதன் மூலமாக உணர்கின்றோம் என்றால் இறைப்பணி நிற்பது. ஆகவே இந்த இறைப்பணி நிற்பதால் எங்களுக்குள் என்ன நடக்கின்றதென்றால், நாங்கள் இந்த மாயாய் மலத்தையும் கண்ம மலத்தையும் இறுதியாக முற்றாக கடக்கின்றோம். அந்த வாசனை இல்லாது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இது இறுதி நிலை, அதுதான் இறைப்பணி நிற்றல். ஏகனாகி நிற்றல் எங்கு உதவுகின்றது என்று பார்த்தால், எங்களுடைய பயணத்தில் இறுதியாக நாங்கள் ஆணவ மலத்தை கடந்து ஆணவ மல வாசனையை கடக்க வேண்டும். அதற்குத்தான் இறையுடன் இருப்பது என்ற இறுதி நிலையை நாங்கள் அடைகின்றோம். இந்த இறைப்பணியில் முழுமையாக வெற்றி பெற்ற பின் ஏகனாகி நிற்கின்றோம். அந்த ஏகனாகி நிற்றல் நிலை நாங்கள் வளர்ந்து கொண்டு போகும் போது இறை சார்பில் இருந்து, அந்த நேரத்தில்தான் அந்த இறைவன், என்னுடைய குழந்தை என்னை வந்து இறைப்பணி அது ஏகனாகி நிற்கின்றான், என் சார்பில் பக்குவப்பட்டு விட்டான் என்று நினைத்து அந்த பதி ஞானத்தை கொடுக்கின்றார். இது சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இதை நாங்கள் பெறுவதற்கு எத்தனை பிறப்போ தெரியவில்லை, ஆனால் இறுதி நிலை அதுதான். ஆகவே இந்த அன்பர் கேட்ட இந்த ரெண்டு கேள்விக்கும் இந்த சொல் விளக்கத்திற்காக சிறிய தூரம் உங்களை உள்ளே அழைத்து சென்றேன். ஆனால் மிகவும் அருமையான கேள்வி. இப்படித்தான் நாங்கள் இவற்றை படித்து கொண்டு போகும்போது இந்த அறிவுத்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் போது இப்படியான சின்ன சொற்களின் விளக்கங்களை அறிய முற்படுகின்றோம். நானும் அறிந்தவனில் ஒருவன், இன்னும் அறிய இருக்கின்றது. இந்த சொற்களுக்கு இந்த எளியேனின் இந்த விளக்கம்தான் இப்போது உண்டு. இன்னும் பல காலம் போகவிட்டு இதற்கு இன்னும் மேலதிக விளக்கங்கள் என்னுடைய அறிவுத்திறனுக்கு பரம்பொருள் பாபாஜியினால் ஊட்டப்படும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இருப்பினும் எங்களுடைய பேராசிரியருடைய கருணையினால் இந்த விளக்கத்தை இன்று கொடுக்கின்றேன். அவ்வளவுதான், அந்த ரெண்டு கேள்வியும் தான் இன்று வந்தது. இந்த ரெண்டு கேள்வியையும் ரெண்டு ரெண்டு சொற்கள் மூலம் ஒரு 2-3 நிமிடங்களுக்குள் முடித்துவிட்டு மீதி நேரத்தை என்ன மாதிரி சத்சங்கம் செய்வதென்று நினைத்து கொண்டு வந்திருந்தேன். இப்போது 20 நிமிடம் பேசி இருக்கின்றேன். இது பாபாஜி பெரம்பொருள் தந்த பிச்சை. இறுதியாக எங்களுடைய விருப்பத்திற்குரிய, எல்லோரும் விரும்பத்தக்க திருவாசகம் என்னும் தேனை தந்த மணிவாசகருடைய குரு பூஜை இந்த செவ்வாய்க்கிழமை வருகின்றது. அதை பற்றிய சிறிய சிந்தனை. இந்த அருமையான திருவாசகத்தை, இந்த சைவ சித்தாந்த அடிப்படை முழு கருத்தையும் தன்னுடைய திருவாசகம் மூலம் எங்களுக்கு தந்து உதவிய அந்த அருளாளராகிய மணிவாசகருடைய குரு பூஜை இந்த செவ்வாய்க்கிழமை என்று எங்களுடைய கலண்டரில் பதித்திருக்கின்றோம். ஆகவே அவரை பற்றிய சிறு சிந்தனை. அவர் எங்களை எங்கே கொண்டு வந்து விட்டார் இப்போது? நாங்கள் பாபாஜி வழி நின்றோம், அதற்குள் மணிவாசகர் புகுந்தார். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்குள் வரும்போது மணிவாசகர் புகுந்தார், அந்த ஆசியை தந்தார். அதற்கு மேலாக எங்களை வடலூர் வள்ளலாருடன் இணைத்தார். ஏனென்றால் வாழையடி வாழையாக வந்த திரு கூட்டத்தில் வள்ளலார் அவர்கள் மணிவாசகர் வழி வந்தவர் என்று கூறுகின்றார். ஆகவே அந்த திருக்கூட்டத்துக்குள் எங்கள் சாதகர்களை கொண்டு போகின்றார் மணிவாசகர். வள்ளலாருடன் இணைத்தார். வள்ளலாரிடம் நாங்கள் இப்போது இணைந்து தொண்டு ஆற்றி வருகின்றோம் சிறியளவில். அதற்கு பூரண ஆசி பாபாஜி மூலம் தந்து கொண்டிருக்கப்படுகின்றது. எல்லாம் அவர்கள் செயல். ஆகவே அந்த திருக்கூட்டத்துக்குள்ளேயும் நாங்கள் வந்துவிட்டோம். இந்த குரு லிங்க சங்கம வழிபாட்டு வந்த கேள்வியிலேயே இந்த மணிவாசகரை வைத்து பார்க்கப் போவோமாக இருந்தால் எவ்வளவு அற்புதம். இந்த சங்கமம் எங்களுக்கு இப்போ 3 சங்கமமாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் ஆரம்ப நிலைதான். ஒன்று எங்களுடைய கிரியா சாதகர்கள் கூட்டம், ஒன்று சிறுவனடியார்கள் கூட்டம், மற்றது பெரிய நிலையில் இருக்கும் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டத்துக்குள்ளும் தொங்குகின்றோம் அடியில். ஆகவே நாங்கள் இதன் வழி நிற்க வேண்டும். இந்த வழி இந்த பிறப்பிற்கு மாத்திரமல்ல, இனி வரப்போகும் எல்லா பிறப்புக்கும். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று அழுகின்றார் மணிவாசகர். அதிலிருந்து விடுதலை கேட்டு அவர் அழுததன் பயனாக நாங்கள் இன்னும் அழுகிற அளவுக்கு எங்களுடைய அறிவுத்திறன் வளராவிட்டாலும் அவருடைய குடையாகிய திருவாசகத்தின் கீழ் நின்று நாங்களும் இறைவனை இறஞ்சுவோம், இறஞ்சத் தொடங்குவோம். எங்களுக்கும் அப்படியான நிலையை தரும்படி சத்குருக்கிரியா பாபாஜி பரம்பொருளுடன் இறைஞ்சி கேட்டு இந்த செவ்வாய்க்கிழமை எல்லோரும் உங்களுடைய சாதனையை மணிவாசகருக்கும் அவரை நோக்கியும் பாபாஜியுடன் செய்யுங்கள் என்று கேட்டு இந்த சத்சங்கத்தை முடிக்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமா. இன்று இறைவனையா இல்லை, தனக்கு ஏதோ பணி இருக்கென்று தகவல் தந்திருந்தார். கார்த்திகேயன் ஐயா அவர்கள் மாத்திரம் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமஃ,
ஓம் சிவாய நமஃ.
சத்சங்கம் வழக்கம் போல் மாணவர் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாந்தத்திலிருந்து சிறப்பான முறையில் பாபாஜியினுடைய கருணையால நல்ல ஒரு கருத்துக்களை உங்கள் மூலியமா பாபாஜி ஏற்றி எங்களை சிந்திக்க வைக்கிறார். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பல விஷயங்களை நம்ம பேசலாம், பல விஷயங்களை சிந்திக்கலாம், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சில ஒரு விஷயம்தான் உயிருக்கு நமக்கு தேவைப்படுது. அந்த உயிரை உய்வுபடுத்துறது, உயிர் வீடுபெறு பெறுறது. அந்த வகையில நமக்கு நிறைய விஷயங்களை பாபாஜி வந்து யார் யார் மூலியமா நமக்கு கொடுக்குறா என்ற ஒரு கோடியை வந்து இன்னைக்கு நீங்க கூட அந்த சத்சங்கத்துல பேசக்குள்ள காட்டினீங்க. ஒரு காலத்துல நமக்கும் பாபாஜிக்கு என்ன என்ன சம்பந்தம் என்ற ஒரு காலம் இருந்துச்சு. அப்புறம் பாபாஜி நம்ம சம்பந்தப்பட்டார். பாபாஜிக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம், பாபாஜிக்கும் மாணிக்க வாசகருக்கு என்ன சம்பந்தம், சைவ சித்தாந்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு என்ற ஒரு நிலையில வச்சிருந்தார். அதை சம்பந்தப்படுத்திருக்காரு. பாபாஜிக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம்ன்றது நமக்கு ஒரு அறியப்படாத விஷயமா வச்சிருந்தார். அதெல்லாம் இருந்திருக்கு. அதுக்குள்ள நம்மளுடைய வினைப்பயன் நம்மளை நீக்கி வச்சிருக்கு, இன்னைக்கு எல்லாத்தையும் கூட்டி வச்சிருக்கு. அப்படிதான் அதை சொல்லலாம். நாம பெறல, அதுவா நமக்கு கொடுத்துருக்கு. அத நீங்க ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, நடக்குது, நடந்து எறியுது, இன்னும் நிறைய நடக்க போகுது. அப்படிலாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த பாபாஜி நமக்கு இந்த சைவ சித்தாந்தம் மூலியமாகவும் வள்ளலாருடைய கருத்து மூலியமாகவும் அதே மாதிரி இந்த தொண்டு செய்ய செய்ய நமக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்குறாரு. இன்னைக்கு கூட பூச நாள், இன்னைக்கு அவருடைய மாத பூசை, இன்னைக்கு அதுல போய் கலந்துக்கிட்டு தொண்டு செஞ்சுட்டு வந்தோம். என் கூட வந்த மூணு பேரும் ரொம்ப வியப்படைஞ்சிட்டான். இவ்வளவு காலமா நாங்க எங்கெங்கயோ நினைவு செஞ்சிருக்கோம், இன்னைக்கு இவ்வளவு பெரிய தொண்டு இங்க நடக்குதுன்றது எனக்கு தெரியவே தெரியாது. நல்ல தொண்டு செய்யறவங்க தான், அவங்களே மறைச்சு வச்சிருந்துருக்காங்க. ஒரு காலம் வழியும் ரொம்ப வியப்படைகிறாங்க. நம்ம மாசம் மாசம் நம்ம ஒரு யூனிட்டா வந்து இங்க தொண்டு செய்யணும், நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும் அவங்க ரொம்ப வியப்பா பார்த்தாங்க. எனக்கு என்னடா இது வழியமா தெரிஞ்சுக்கலையா ஆண்டு ஆச்சரியமா. அப்புறம் என்ன திருப்பி பார்க்கல, நாமளும் ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்திருக்கோம், இப்பதானே ஒவ்வொன்னு இணைக்கப்பட்டிருக்கோம் என்ற ஒரு விஷயத்தை கேட்கறதுக்குள்ள இந்த சத்சங்கத்துல இந்த அந்த வார்த்தை வரக்குள்ள ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப சிறப்பான ஒரு சத்சங்கமா அமைஞ்சுது. இப்படிதான் எல்லாருக்கும் நமக்கு கூட்டி வைப்பாரு. நம்ம வந்து சாதனையிலையும் தொண்டுலையும் பக்திலையும் அன்புலையும் திறந்திருந்து நம்மளுடைய சாதனாவை பெருக்கி இன்னும் நம்மளுடைய ஆன்மை முன்னேற்றத்துக்கு வழிபடுவோமாக. அதுக்கு பாபாஜி துணை நிற்பாராக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ,
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. மிகவும் அதை மெருகுபடுத்தி வளமை போலவே பாபாஜி பரம்பொருளின் ஆசியுடன் கொடுத்திருக்கின்றீர்கள். தட்டியன் ஐயா இறுதியாக சொன்ன வசனம் என்று அவர் அன்னசாலை வள்ளலாருடைய அன்னசாலையில் 3-4 பேராக சென்று தொண்டு செய்திருக்கின்றார்கள் முதல் முறையாக. ஆகவே அது அவர் அங்கு செய்கின்றார். இங்கு பாபாஜி அந்த கேள்வியை கொணர்கின்றார், அதற்குரிய பதிலை கொடுக்கின்றார். ஆகவே பாபாஜியிலிருந்து தொடங்கி சிவனின் குழந்தையாகிய பாபாஜியிலிருந்து தொடங்கி கார்த்திகேயா சொன்னபடி சைவ சித்தாந்தத்திற்குள் பாபாஜி எங்களை நுழைத்து அங்கிருந்து மணிவாசகரிடம் கொண்டு சென்று அவர் வழியில் நிற்க பண்ணி அதன் கீழ் வள்ளலாரிடம் கொன்றே சேர்க்கின்றார் இதுவரையில். அதாகவே தான் அந்த வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டத்தில் நாங்களும் அது 3வதாக குருலிங்க சங்கம வழிபாட்டில் சங்கமத்தில் 3வது சங்கமம் என்று பாபாஜியினால் தொடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த 3 சங்கமங்கள் எங்களுக்கு இருக்கென்பதை மறந்து விடாதீர்கள் கிரியா சாதகர்கள். நாங்கள் கிரியா சாதகர் கூட்டத்தில் மாத்திரமல்ல சிவனடியார் கூட்டத்திலும் எங்களுக்கு அந்த தொடர்பு கிடைத்திருக்கின்றது. அதற்கு மேலாக பெரிய நிலையில் இருக்கும் வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டத்தில் கூட, அடியார்கள் மேல் நிலையில் இருக்கும் அருளாளர்கள் கூட்டத்தில் கூட எங்களுக்கு ஒரு சிறு தொடர்பு ஏற்பட்டிருக்கின்றது. இன்று அது வளர்ந்து பல பிறப்புகளில் அது தெரிய வரும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து நன்றி சொல்கின்றேன். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் ஸ்ரீ
ஓம்
பாபாய நமோ ஓம் சிவாய நமோ.
பாபாய நமா.